കൽക്കൺ വിനായകർക്ക് അഞ്ജലി.
இன்றைய சை விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இனிய காலை வேளை நிகழ்ச்சிகளோடு அனைவரும் இணைந்துள்ள இந்த வேளையில் சமய சிந்தனைகளினூடே எமது பண்பாடு சார்ந்த சடங்குகளில் ஒன்றாகிய திருமணத்தின் பொழுது செய்யப்படும் கன்னிகாதானம், பால் பழம் கொடுத்தல் இவற்றின் விளக்கங்களை சுருக்கமாக கேட்கலாம். தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்றும் சிலர் நிதானம் என்றும் குறிப்பிடுவர். ஆனால் சாஸ்திரங்களே தானங்களில் மிக பெரியதாக கன்னிகாதானத்தையே கூறுகின்றன. திருமணம் செய்து வைக்கின்ற போது பெண்ணை பெற்ற தந்தை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தான் பெற்ற பெண்ணை தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னிகாதானம் என்று குறிப்பிடுவர். இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகின்ற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சியாக இருக்கிறது. தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஸ்ய ஏகவிம்சதி குல உத்தாரண என்று அந்த மந்திரம் நீள்கிறது. அதாவது கன்னிகாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகின்ற 10 தலைமுறையும் கன்னிகாதானம் செய்பவனுடைய தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் 21 தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருளாகும். உன் வம்சவிருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது. ஆண் பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளை செய்கின்ற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறுகிறது. ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவரின் வம்சவிருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதனால் அவனது வம்சத்தில் 21 தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என்று ஆன்றோர்கள் வியந்துள்ளனர். ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என்று சாஸ்திரம் சொல்கிறது. மகளை பெற்ற அனைத்து அப்பாக்களுக்கும் இன்றைய சிந்தனை சமர்ப்பணமாகிறது. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியாக பாலும் பழமும் உண்ணக் கொடுப்பதன் தத்துவத்தை நோக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
தொடர்வது பக்தி பாடல்.
வே
நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். 5/7/2026 மண்டலாபிஷேகம், 5/7/2026 மாலை முதல் 18/7/2026 வரை இடம்பெறும். அடுத்த நாள் அதாவது 19/7/2026 மண்டலாபிஷேக பூர்த்தி, அதாவது 19/7/2026 அன்று இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த புனித கர்மத்திலும் நிகழும் அனைத்து கிரியைகளிலும் ஆசார சீடர்களாக கலந்து கொண்டு தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஆலய குருமார்களும் திருமுருகன் திருப்பணி சபையினரும் உபயகாரர்களும். July 17 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் July 17 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் July 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் July 19 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் July 21 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 முதலாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் July 21 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 முதலாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜையில் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் July 22 புதன்கிழமை சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். அதனையொட்டி நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும். எதிர்வரும் July 25 சனிக்கிழமை மாலை 6:00 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் July 27 திங்கட்கிழமை மாலை 5:00 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் July 28 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 இரண்டாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் July 28 செவ்வாய்க்கிழமை மாலை 6:00 ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் July 29 புதன்கிழமை பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சி ஆடி செவ்வாய் விரதம். அடியார்களே, ஆடி செவ்வாய் தேடிப்பிடி என்று பழமொழி உண்டு. அதற்கு காரணம், ஆடி மாதத்தில் வரும் செவ்வாயில் அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, பைரவர் வழிபாடு இவை மூன்றும் ஒருங்கே அமைந்ததே. செவ்வாய்க்கிழமை என்றால் மங்கள வாரம் என்று பொருள். நவக்கிரகத்தில் செவ்வாய் அங்காரகன் என்றும் மங்களவாரகன் என்றும் போற்றப்படுகின்றான். இந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். ஆகவே செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள். மற்றொன்று, செவ்வாய் மங்களகாரகன், மங்களத்திற்குரியவன். அம்மன் மங்களம் என்பது பெண்களுக்கு மாங்கல்யவரத்தை, அதாவது தாலி தரவல்லவளும் மாங்கல்யத்தை நிலைபெறச் செய்பவளும் அம்பாளின் அருளே. ஆகவே செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்குரியது. தை மாத பரணி நட்சத்திரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையும் ஆடி மாத பரணி நட்சத்திரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமையும் வைரவர் சுவாமிக்குரியது. இந்த தினத்தில் ருத்ர அம்சமாகிய சிவன் வைரவரை விரதமிருந்து வழிபட்டால் காவல் தெய்வமாக துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார். இதனால் செவ்வாய் வழிபாடு வைரவருக்கும் உரியது. இப்படியாக மூன்று தெய்வங்களை உள்ளடக்கியதாக வரும் சிறப்பான விரதம் ஆடி செவ்வாய். இனி இவ்விரதத்தின் மகிமையை பார்ப்போம். திருமணமாகாத கன்னிப்பெண்கள், செவ்வாய் தோஷமுள்ளவர்கள், தாலி பொருத்தம் இல்லாதவர்கள், திருமணத்தை எதிர்கொள்ளும் இரு பாலர்களும் ஆண் பெண் இந்த ஆடி செவ்வாய் விரதமிருந்து வழிபட்டால் நன்மை பெறுவர். அடுத்து விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பார்ப்போம். செவ்வாய் விரதம் இருப்பவர்கள் முதலில் ஆரம்பிக்க வேண்டியது ஆடி செவ்வாயில் ஆரம்பித்து தொடர்ந்து செவ்வாய் விரதம் பிடிக்கலாம். பின் முதல் நாள் இரவு பலகாரம் மட்டும் உண்டு, மறுநாள் தலையில் நீராடி தோய்த்து உலர்ந்த வஸ்திரம் உடுப்பு அணிந்து உங்கள் சக்திக்கு ஏற்றபடி பூஜை பொருட்களை எடுத்து பக்தியுடன் ஆலயம் சென்று நித்திய பூஜையை கண்டு தரிசித்து பூஜை முடிவடைந்ததும் ஒரு பாதி தேசிப்பழம் நெய்விளக்கு ஏற்ற வேண்டும். அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். முதலாம் செவ்வாய் ஒரு பாதி நெய்விளக்கும், இரண்டாம் செவ்வாய் இரண்டு பாதி நெய்விளக்குகளும், இப்படியாக ஏழு செவ்வாய் ஏழு பாதி நெய்விளக்குகளும் ஏற்றி வழிபட கன்னிப்பெண்கள் நினைத்த மனவாழ்வும் சுபவாழ்வும் பெறுவார்கள். இதேபோன்று திருமணத்தை எதிர்நோக்குகின்ற ஆண்கள் மேற்குறிப்பிட்டது போல விரதமிருந்து ஆடி மாதம் முதலாம் செவ்வாய் ஒரு திணை மாவிளக்கும், இரண்டாம் செவ்வாய் இரண்டு திணை மாவிளக்கும், ஏழாவது செவ்வாய் ஏழு திணை மாவிளக்கும் நெய்விட்டு முருகன் சன்னிதானத்திற்கு முன்னால் ஏற்றி முருகனை அர்ச்சனை செய்து வழிபட நினைத்த வாழ்வு அமைந்து சுபவாழ்வு பெறுவார்கள். விரதமிருக்கும் அடியார்கள் பிரார்த்தனை முடிந்ததும் ஒரு நேர உணவு உட்கொண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். விரத காலங்களில் உணவாலும் உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தமாக இருந்து நம்பிக்கையுடன் விரதம் கடைப்பிடிக்கப்பட வேண்டும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு நவக்கிரக வழிபாடு செய்ய வேண்டும். ஜாதகத்தில் ஏழாம் இடம் மன வாழ்க்கைக்குரியதாகும். இதில் திருமணப் பலன் தோஷமுள்ளதாக இருப்பின் நவக்கிரகத்தில் செவ்வாய் வழிபாடும் செவ்வாயின் அதிதியாக முருகன் வழிபாடும் கண்டிப்பாக கைக்கொள்ளப்பட வேண்டும். முருகப்பெருமானை வழிபட்ட பின் செவ்வாய் கிரகத்திற்கு சிவப்பு பட்டு சாத்தி சிவப்பு பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படியாக ஒன்பது செவ்வாய் வழிபட்ட பின் உங்கள் வசதிக்கேற்ற நவக்கிரக சாந்தியோ அல்லது 108 அர்ச்சனை செய்து துவரை தானம் கொடுத்து வழிபாட்டை முடிக்கலாம். ஆடி செவ்வாய் விரதமிருந்தால் அம்மன் அருளால் திருமணமும் முருகன் அருளால் புத்திர பாக்கியமும் நிறைவேறும். செவ்வாய் கிரகத்தால் தோஷம் நீங்குதலும் வைரவர் அருளால் பாதுகாப்பும் கிடைக்கப்பெற்று சுபுட்சமணன் வாழ்வீர்களாக. அடியார்களே, தோஷத்தையும் ரோகத்தையும் சம்பந்தப்பட்டவர்களே பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் பரிகாரம் செய்ய பலன் கிடைக்கும். இதை விடுத்து தோஷ ரோகம் உள்ளவர்க்காக தாய் தந்தையரோ அல்லது உறவினர்களோ செய்யின் பலன் கிடைக்காது. எப்படியெனில் நோயாளிதான் மருந்து சாப்பிட வேண்டும். இவருக்காக தாய் தந்தையரோ உறவினர்களோ மருந்து உட்கொள்ளா இந்த வியாதி தீருமா என்ன? நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை. சர்வோ ஜனகா சுகினோபவந்து. இதன் ஆக்கம் வேதாகம மாமணி ராஜ ராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுனைப்பாண்டி நாட்டில் திருநாவலூரில் ஆதிசைவ அந்தனர் குலத்தவரான சடையனார் என்பவருக்கும் அவர் மனைவியார் இசைஞானி அம்மையாருக்கும் புத்திரராய் தோன்றினார் நம்பியார் ஊரர். இவர் சிறு பிள்ளையாய் சிறு தேர் உருட்டி விளையாடும் போது இவரை கண்டு ஆசை கொண்ட அந்நாட்டரசர் நரசிங்க முனியர் பெற்றோரிடம் கேட்டு நம்பியாரூரரை தாமே வாங்கிச் சென்று வளர்த்தார்கள். ஆரூரர் அந்தனருக்குரிய முறையில் அரசர் மனையில் வளர்ந்து கல்வி கற்று 16 வயது பருவமடைந்தார். தாய் தந்தையரும் அரசரும் அவருக்கு திருமணம் செய்ய ஆயத்தம் செய்தனர். திருவண்ணை நல்லூர் பெருமான் விருத்த வேதியர் வேடத்தோடு சென்று மணமகனாக இருந்த நம்பியாரூரோடு வழக்காடி அவரை மணஞ்செய்ய விடாது தமக்கு அடியவராக்கிக் கொண்டு வன்தொண்டர் என்ற பெயரையும் தந்தார். பின் சுந்தரமுத்து நாயனாராகிய வன்தொண்டர் திருவாரூரை அடைந்து இறைவனாரை தோழராக பெற்று பறவையாரை மணந்தார். பல தலங்களுக்கும் யாத்திரை செய்து பல அற்புதங்கள் செய்தார். திருவொற்றியூரிலே சங்கிலியாரை மணந்தார். பின் அவரை விட்டு திருவாரூர் வந்து பறவையாருடன் வாழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் சேர நாட்டை ஆண்ட சேரமான் பெருமான் என்னும் அரசர் சுந்தரரின் பெருமைகளை அறிந்து அவரை கண்டு தொழ எண்ணி திருவாரூருக்கு வந்தார். சுந்தரமுத்து நாயனாரும் அவரை வரவேற்று விருந்தளித்து உபசரித்தார். அன்று முதல் இருவரும் தோழராயினர். இதனால் சுந்தரர் சேரமான் தோழரென்றும் சிவருமானும் தோழராகப் பெற்றதால் தம்பிரான் தோழரென்றும் பெயர்கள் பெற்றார். சில நாட்களின் பின் தோழராகிய சேரமானின் வேண்டுகோளின்படி சுந்தரர் அவர் நாட்டுக்குப் போய் கொடுங்கோளூர் என்ற தலைநகர அரண்மனையிலே அரசருக்கு விருந்தினராயிருந்தார். அந்த நாட்டு தலங்களுக்கு இருவரும் யாத்திரை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஒருநாள் திருவாரூர் தொழ ஆசை எழுதலும் சுந்தரர் தோழரிடம் விடைபெற்று திருவாரூருக்கு மீண்டார். ஆரூரில் பறவையாருடன் அமர்ந்து காலந்தோறும் தியாகராசப் பெருமானையும் வன்மீகநாதப் பெருமானையும் வழிபட்டுக் கொண்டிருந்தார். இப்படி இருக்கும் நாளில் ஒருமுறை சுந்தரர் தோழராகிய சேரமானை நினைத்து அவரை காண சேர நாட்டுக்குச் சென்றார். சுந்தரர் சோழ நாட்டின் ராசதானியாகிய திருவாரூரிலிருந்து புறப்பட்டு மேற்கு நோக்கி சேர நாட்டுக்குச் சென்றார். இந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ளது கொங்கு நாடு. கொங்கு நாட்டுக்கூடாகச் செல்லும்போது திருப்புக்கொழியூரை அடைந்தார். அவ்வூர் வீதி வழியே செல்லும் சுந்தரர் வீதியின் எதிரெதிராக உள்ள இரு மனைகளில் ஒன்றில் மங்கள ஓசையும் மற்றொன்றில் அமங்கலமான அழுகை ஓசையும் எழுவதைக் கேட்டார். உடனே அயலில் நின்றவர்களிடம் ஒரு வீதியில் எதிரெதிராக உள்ள இரு மனைகளிலும் எதிரெதிரான மங்கள ஒலியும் அமங்கல ஒலியும் உண்டாவதன் காரணம் என்ன என்று வினாவினார். அங்குள்ளோர் சுந்தரரை வணங்கி, சுவாமி, சில ஆண்டுகளுக்கு முன் இந்த இரண்டு மனைகளிலும் உள்ள 5 பருவமுடைய சிறுவர் இருவரும் அயலிலுள்ள மடுவில் நீராடச் சென்றனர். அவர்களுள் ஒருவனை முதலை விழுங்கிவிட்டது. ஒருவன் பிழைத்து வந்தான். பிழைத்து வந்தவன் வளர்ந்து பருவமடைந்து இன்று பூநூல் அணிகின்றான். அதுவே இந்த மனையில் மங்கள ஒலி எழுவதற்கு காரணம். மற்ற அந்த மனையில் உள்ளவர்கள் முன்பு முதலை விழுங்கிய தம் மகனை நினைத்து இன்று அழுகின்றார்கள். இதுவே அதற்கு காரணம் என்றார்கள். அப்பொழுது மகனை இழந்த அந்தணனும் மனைவியும் அங்கு வந்து சுந்தரரை வணங்கினர். சுந்தரர் அவர்களை பார்த்து, மகனை இழந்தவர்கள் நீவீர்தாமோ என்று வினவினார். அப்பொழுது அவர்கள், சுவாமி, அது முன்னே நிகழ்ந்தது. நாம் நெடுநாளாக தங்களை தரிசித்து வணங்க வேண்டுமென்று அன்பு கொண்டிருந்தோம். அன்பு பழுதாகாது, வணங்கப் பெற்றோம் என்று கூறி மகிழ்ச்சியோடு பன்முறை பணிந்தனர். இதனை கண்ணுட்ட வந்தொண்டர், இவர்கள் இறைவனிடமும் அடியாரிடமும் கொண்ட பக்திக்கு அளவுண்டோ? என்னே, ஒரு அடியவரை தரிசிக்கப் பெற்றதும் தம் மகனை இழந்த துயரத்தையும் மறந்துவிட்டனரே. இப்படிப்பட்ட மையன்பர்களுக்கு துன்பம் வரலாமா? இறைவனர்களால் இவர்கள் துயர்தீர பிள்ளையை மீட்டுக் கொடுப்பேன். பின்பே அவிநாசி என்னும் திருக்கோவிலில் உள்ள இறைவனை வணங்குவேன் என்று உறுதி கொண்டார் சுந்தரமுத்தி நாயனார். பின் அவர்களை பார்த்து, பிள்ளையை முதலை விழுங்கிய மடு அங்கே என வினாவி அவர்களை காட்ட அம்மடுக்கரையை அடைந்தார். அங்கு நின்ற அந்த ஊரிலுள்ள அவிநாசிலிங்க பெருமான் மீது முதலை பிள்ளையை மீட்டுத்தர அருளுக என பதிகம் பாடி அருளினார். அவர் பாடிய பதிகத்தின் 4 பாடல் பாடப்பட்ட அளவில் வெறிதாய்க் கிடந்த குளம் நீர் நிரம்பியது. முதலை வந்தது. கழிந்து போன ஆண்டுகளுக்குரிய வளர்ச்சியோடு யமன் பிள்ளையை கொண்டு வந்து முதலை வாயில் கொடுத்தான். முதலை பிள்ளையை கரையிலே கொண்டு வந்து விட்டது. அது கண்டு அதிசயித்த அந்தணனும் மனைவியும் தம் அருமை மகனை அழைத்து வந்து தம்பிரான் தோழர் தாளில் விழுந்து வணங்கினர். பின் அனைவருடனும் சென்று சுந்தரர் அவிநாசி எந்தை பெருமானை பணிந்து பதிகம் பாடினார். தாமே அந்த பிள்ளைக்கு பூநூல் அணியும் சடங்கையும் நிகழ்த்தி வைத்தார். அதன்மேல் அங்கு நின்று
போய் தோழரோடு சில நாள் தங்கியிருந்த பின் தோழர் குதிரை ஏறி வர தாம் வெள்ளை யானையில் ஏறி சென்று கைலையை அடைந்தார். இறுதியாக வழிபட்ட தலம் திருவஞ்சைக்களம். அடியார்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினத்தை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தானனை முன்படைத்தான் என்னும் ஏழாம் திருமுறை பாடல். பாடல் அமைந்த பண் பஞ்சமம், ராகம் ஆகிரி, தாளம் ரூபகம். பாடல் பாடப்பெற்ற திருத்தலம் திருநொடித்தான் மலை. திருவஞ்சிக்களம் என்னும் திருக்கோயிலிலே சுந்தரர் வணங்கி வழிபட இறைவன் சுந்தரரை திருக்கைலாயத்திற்கு வரவழைக்க வெள்ளையானை ஒன்றை அனுப்பி வைத்தான். அதிலே ஏறி சுந்தரர் இப்பதிகத்தை பாடிக்கொண்டே திருக்கைலாயம் சேர்ந்தார்.
நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.